பாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவன் தன்னையே பலியாக தருகின்றார். அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம், அவரின் தியாகத்தால் வாழ்வு பெறுகிறோம். அவர் அன்பு பிள்ளைகளாவோ, அவர் அன்பின் சாட்சிகளாவோ. திருக்குலமே வாருங்கள், திருப்பலியில் கூடுங்கள், இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். மகிழ்வுடனே நன்றி பலி செலுத்த வாருங்கள்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இதை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை நாம் அகமயில்வோடு கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் செய்தி அதிகாரம் ஆறிலே கூறுகிறார். ஆக தந்தையினுடைய விருப்பத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றிவிட்டு மீண்டும் தன்னுடைய தந்தையிடம் திரும்பி செல்லக்கூடிய உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் தந்தையிடம் திரும்பி செல்லக்கூடிய அந்த விழாவினை தான் இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய மையமான சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நமக்கும் இந்த உலகத்திலே பிறப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவுக்கு ஒரு இலக்கு இருந்தது, அது தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. நமக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது, அது தந்தையை மாட்சிமைப்படுத்துவது. இயேசுவைப் போல நாம் உடலாலும் உள்ளத்தாலும் ஆண்டவரை மாட்சிமைப்படுத்துவோம். இயேசுவுக்கு சாட்சியம் பகரக்கூடிய மக்களாக வாழ்வோம். அத்தகைய அருள்வரத்தினை ஆண்டவர் நமக்கு தந்திட வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கு எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உமோடு துயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தை 1-11 வரை. தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆச்சுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அனார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அனார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பாத்தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 24-28 மற்றும் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 19-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்குள் முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்கு செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டும் அவர் மீண்டும் மீண்டும் துன்பற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமானும் இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்குட்படுத்துகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்காக மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சிலைக்கு ஒப்பிடலாம். இத்திருச்சிலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளனர். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சாண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு உள்ளமும் தூய நீரால் கழுவப்பட்ட உடலுமாய் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடு மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 46-53 வரை. இயேசு தம் சீடர்களிடம் மெசியா துன்பற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து வினேற்றமடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று ஆண்டவருடைய சிறப்பான நாள். ஆண்டவர் விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்ற ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அதாவது நம்மளுடைய கிறிஸ்தவ சமயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த விழாவையும் இது வந்து ஸ்பெஷல், இது வந்து சிறப்பு, இதுதான் எங்களுக்கு முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு உண்மையாக சொல்ல முடியாது. நம்ம சொல்கிறோம் கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படிலாம் நம்ம கொண்டாட்டத்திற்காக சில அடையாளங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையான அதாவது வழிபாட்டு முறையின்படி, நம்பிக்கை வாழ்க்கையினுடைய முறையின்படி விழாக்கள் வேறுபடுகிறது. உயிர்ப்பு பெருவிழாம், தூயாவியானவருடைய பெருவிழாம், இன்றைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய விண்ணேற்ற பெருவிழா, இப்படி நிறைய விழாக்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த அர்த்தம் பொதிந்த விழாக்களாக அமைந்திருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து என்னதான் நம்ம ஒரு சில விழாக்களை கொண்டாட்டத்தினுடைய அடையாளமாக வைத்திருந்தாலும் நம்மளால் இதுதான் நமக்கு சிறப்பான விழாக்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதபடி எல்லா விழாவுமே ஒரு அர்த்தத்தை உள்பொதிந்ததாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய இந்த விண்ணேற்ற பெருவிழா வந்து நம்மளுடைய நம்பிக்கை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு விழாவாக இருக்கிற ஆண்டவர் வந்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற அந்த வரிகள், நம்பிக்கையின் அறிக்கையின் வரிகள். இப்போ இந்த காரியத்தெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்குறோம். இந்த சிந்தித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், கடந்து செல்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகள் ஆன்மீகத்தில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கடந்து போகணும். ஆகவே இந்த உடல் சார்ந்த உலகத்திலிருந்தும் ஆன்மா சார்ந்த இந்த உலகத்திலிருந்தும் நமக்கு ஒரு உயர்வு உண்டு, ஒரு அடுத்த கட்டத்திற்கான நகர்தல் உண்டு என்பதை அவங்க காட்டியிருக்கிறார் ஆண்டவர். அதான் சொல்லுவாங்க, ஒரு ஹெராக்குலித்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிலாசபர் சொல்வார், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்வார். மாற்றம் ஒன்றே மாறாதது அவர் சொல்வார், ஒன் கெனாட் ஸ்டெப் இன் டு த சேம் வாட்டர் டுவைஸ் அப்படின்னு சொல்வார். அதாவது ஒரே தண்ணியில் ஒரு ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னா ஒரே தண்ணியில் நீங்கள் இருமுறை குதிக்க முடியாது அப்படி சொல்வார். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் குதிச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி போயிடுச்சு, அப்புறம் நீங்கள் குதிக்கிற தண்ணி வந்து இன்னொரு தண்ணி, அது வேறு ஒரு தண்ணி தான், அது ஒரே ஆறு தான். ஆறில் இருக்கிற அந்த தண்ணியை பற்றி அவர் சொல்லும்போது அப்படி சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் சொல்ல வர்றாருன்னா, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ கடவுள் அந்த மாற்றத்தை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரு. அப்போ எல்லாருமே பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுது, உடல்நிலை மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. இன்றைக்கி நம்ம அந்த மாற்றத்தில் வந்து சிறப்பான ஒரு மாற்றம், நம்ம சும்மா வளர்ந்தோம் சும்மா இருந்தோம் அப்படின்னு இல்லை. சில பேர் நம்மளை சோதிச்சு அறிஞ்சு பார்க்குற போது சிறு வயதில் இருந்த அந்த நிலையிலேயே நம்ம கடந்து சென்று விடக்கூடாது, நம்ம கொஞ்சம் மாற்றத்தை சந்தித்திருக்கணும். அப்போ அந்த மாற்றம் வருகிறதா, அந்த மாற்றம் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஆசீர்வாதமான மாற்றமாக இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய அதை யோசிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க, அவங்களை அந்த உயர்வுக்கான ஒரு தளமாக நம்மளை அவங்கள வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நம்ம உதாரணங்கள், நம்முடைய வாழ்வியல் உதாரணங்களை நிறைய பார்க்கலாம். ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையை கூட படித்தேன். படிக்கும்போது அவங்க வந்து ஒரு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கேன்சர் நோயை கண்டுபிடிச்ச உடனேயும் அவங்க மனம் ஒடிஞ்சு போனாங்க, மனம் ஒடிஞ்சு போய் முடங்கி போயிட்டாங்க. நான் சாக போகிறேன், கொஞ்ச நாளில் நான் செத்துருவேன், டாக்டர்ஸ் வந்து எனக்கு டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடங்கி போன நேரத்தில் ஒரு புதிய உற்சாகத்தினுடைய ஒரு எண்ணம், சரி இருக்க போகிற இந்த சில மாதங்கள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சிறப்பாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனக்கிட்ட இருந்த பொருள் காரியத்தை எல்லாம் பயன்படுத்தி பணத்தெல்லாம் எடுத்து அவங்க ஒரு நன்மையான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பலரை உற்சாகப்படுத்தக்கூடிய, பலருக்கு வாழ்க்கையில் ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய அல்லது ஒரு அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய சில காரியங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு நிறைய தன்னிடத்தில் இருந்த பணத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. பாருங்கள், அவங்க டாக்டர்ஸ் சொன்ன நாட்கள் கடந்து போனது. டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண இத்தனை மாதத்தில் நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொன்ன அந்த நாட்களை எல்லாம் கடந்து பல ஆண்டுகள் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அப்போது பாருங்கள், ஒரு புதியனவற்றை நம்ம செய்ய முற்பட முயல்கிற போது கடவுள் என்ன செய்கிறாரு, அதில் ஆசீர்வாதங்களை வைக்கிறாரு, சுகத்தை பலப்படுத்துகிறாரு. இன்றைக்கி ஆண்டவருடைய அந்த திட்டத்தில், கடவுளுடைய திட்டத்தில் இயேசு சுவாமி செயல்பாடு உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து திட்டத்தை வைக்கிறார், தந்தை என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்கிறேன்னு இயேசு சொன்னார். அந்த தந்தையினுடைய திட்டத்தை இயேசு நிறைவேற்றுகிற போது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதில் இன்றைக்கி பார்க்குறது தான் வந்து ஃபைனல் எண்டு. இந்த உலகத்தின்படி, உலகத்தின்படி இயேசுவினுடைய உடல் சார்ந்த அந்த இயக்கத்தின்படி ஃபைனல் ஒரு கடைசியான ஒரு காரியம் என்னென்னா, அவர் சீடர்களிடமிருந்து பிரிந்து விண்ணகத்திற்கு அவர் எழுந்தருளி செல்கிற அந்த விண்ணேற்றத்தினுடைய ஒரு காரியம். அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது கடவுளும் இயேசு கடவுளும் கூட நமக்கு அதை உணர்த்துகிறார். ஒரு கட்டத்திலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து செல்வது தான் கடவுளுடைய திட்டம். ஒரு ஃபாதருடைய ரூமுக்கு போயிருந்தப்போ ஒரு படத்தில் போட்டிருந்தாங்க, இன்னும் 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 அப்படின்னு மூணு இன்னும் எழுதியிருந்தார். அதை நான் பார்த்துட்டு என்ன ஃபாதர்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நம்ம கடவுள் வந்து நம்மளை அப்படியே நிற்கிறதுக்கு ஸ்டாக்னண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அப்படியே நின்றுடுது, இதுதான் என் வாழ்க்கை இப்படியே போட்டுவோம் அப்படின்னு இருக்கிறதுக்காக இல்லை, அடுத்த கட்டத்திற்கான உயர்வை நோக்கி போகணுங்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு ஆற்றல், பலன், பொருள், ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கொடுக்குறார், சுகம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் தேங்கி விடக்கூடாது. விலங்குகள் வந்து அதனுடைய எல்லைக்குள்ளேயே நிற்கும். ஆனால் நமக்கு எல்லைகள் இல்லை, கடவுள் எல்லைகள் இல்லாத ஒரு உலகத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அதைத்தான் இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இசையா 48:6 சொல்கிறது, முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய், அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ, இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைபொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். கடவுள் சொன்ன மாத்திரமாக, வெளிப்படுத்தின அந்த இசையாவினுடைய வார்த்தைகள் மாத்திரமாக அவர் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி நிறைய காரியத்தை அவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். அதில் கிடைச்ச ஒரு உயரிய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா. அப்போ சீடர்கள் வந்து இதோட முடிவடைதில்லை, நான் உயிரோடு வந்து உயிர் தெளிந்து இருக்கிறத பார்த்தீங்க, நான் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன் பாருங்கள், இதுதான் உங்களுக்கும் நிகழப்போகுது, நான் போய் சும்மா இருக்க போகல, நான் போய் என்ன செய்ய போகிறேன், அங்கே தந்தையின் வலப்புறம் அமர்ந்து செயல்பட போகிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் மிக அழகாக நமக்கு விளக்கி வெளிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்குறோம். இதில் ஒரு சில காரியத்தை நம்ம சிந்திக்கிற பொழுது, மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி எல்லாருமே இந்த பகுதியை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. மத்தேயு 26:64 நம்ம பார்க்குறோம், நீரே சொல்லுகிறீர், மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள். மார்க்கு 14:62, நானே அவர், மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வரப்புலத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள். லூக்கா 22:69, இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். பாருங்கள், மூணு நற்செய்தியாளர்களும் இந்த கருத்தியலை வந்து உறுதியாக வைக்கிறாங்க. அப்போ கடவுள் இந்த இடத்துலேருந்து விண்ணேற்றத்திற்கு எழுந்தருளி எங்கே போனாருன்னா, தந்தையின் வலப்புறத்தில் இருந்து என்ன செய்கிறாருன்னா, நமக்கெல்லாம் பரிந்து பேசுகிறவராக, தந்தையிடத்தில் நம்மை குறித்து சான்று பகிர்கிறவராக அவர் இருக்க போகிறார். அப்போது இந்த காரியத்தை எல்லாம் சிந்திக்கிற பொழுது இந்த விண்ணேற்றத்தினுடைய அந்த பெருவிழாவினுடைய அந்த அடையாளம் நம்மை வந்து ஒரு சீரிய சிந்தனைக்கு அழைக்கிறார். அதில் பாப்பரசர் வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து நம்மளோட பேசியிருக்கிறாரு. ஸோ அது அவருடைய கருத்துக்களை குறித்து கூட நம்ம இந்த இடத்துல சிந்திக்கலாம். அவர் சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த இயேசு ஆண்டவர் கடைசியாக எருசலேமுக்குள்ளே பயணிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த எருசலேமுக்குள்ளே பயணிக்க வேண்டும் என்று அவர் தன்னையே உட்படுத்துகிற நிகழ்வு. இன்றைக்கி நாமும் கூட எருசலேமுக்குள்ளே பயணிக்க விரும்பாத ஒரு நிலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இயேசு எருசலேம்ங்கிறது அடையாளம் உங்களுக்கு தெரியும். எருசலேம் அப்படின்னாலே கடைசியாக இயேசு தன்னை முழுவதுமாய் கையளிக்க உள்ளே போன ஒரு நிலை. அப்போது நாம் பார்க்குற பொழுது லூக்கா நற்செய்தி 9:51 கூட ஆண்டவருடைய வார்த்தை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம லூக்கா நற்செய்தியில், எல்லா நற்செய்தியிலையுமே நம்ம வாசித்திருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 9:54 நம்ம பார்க்குற அந்த இறைவசனம் 9:51 நான் வாசிக்கிறேன். 9:51 சொல்கிறது, இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். இப்போ பாருங்கள், எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து பாருங்கள். அப்போது அவருடைய அந்த தீர்மானம், எருசலேமை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற தீர்மானம், அதுதான் இன்றைக்கி விண்ணேற்றத்திற்கான வித்திட்ட ஒரு காரியமாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறார் பாப்பரசர். அதனால் இன்றைக்கி அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே போகிற போது இது வந்து எப்படியாக பாப்பரசர் பார்க்குறார் அப்படின்னா, ஒரு எக்ஸோடஸ், அதாவது எப்படி எகிப்திலிருந்து மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்தார்களோ அதே போல் இயேசு ஆண்டவரும் வாக்களிக்கப்பட்ட ஒரு தேசத்திற்குள்ளே செல்வதைப் போல கடந்து செல்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறாரு. அப்போ நாமும் ஆண்டவர் கொடுக்குற அந்த திட்டத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். நான் விரும்புகிற காரியத்திற்குள்ளே கடந்து செல்வதல்ல, கடவுள் விரும்புகிற காரியத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்வது. நம்மளுடைய கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னு சொல்லக்கூடிய அந்த இதில் கூட, நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வியலில் கூட N 662 இதை பற்றி பேசுகிறது. என்ன சொல்கிறதுன்னா, த லிஃப்டிங் அப் ஆஃப் ஜீசஸ் ஆன் த கிராஸ், இயேசுக்கு சிலுவையிலே உயர்த்தப்பட்ட அந்த நிகழ்வு சிக்னிஃபைஸ், எதை அடையாளப்படுத்துகிறதுன்னா, அண்ட் அனௌன்சஸ் சிக்னிஃபை, அடையாளப்படுத்துது, அறிவிக்கிறது, ஹிஸ் லிஃப்டிங் அப் பை ஹிஸ் அசென்ஷன் இன் டு ஹெவன், அதாவது அவர் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிற அந்த ஒரு காரியத்தை அது அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த திருச்சபை வந்து நமக்கு ஒரு மறைக்கல்வியை கொடுக்கிறார். அப்போது இந்த அருமையான நிகழ்விலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் இந்த விண்ணேற்பு பெருவிழாவினுடைய அடையாளத்திலிருந்து அப்படின்னு பார்க்குறபோது, நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நாமும் தெளிவடைகிறோம். என்ன தெளிவடைகிறோம்னா, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருடைய அந்த மகிமைக்குள்ளே கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. என்டரிங் இன் டு த ஹோலினஸ் ஆஃப் த லார்ட், க்ளோரி ஆஃப் காட். இது எதை டிமாண்ட் பண்ணுதுன்னா, நம்முடைய ஒவ்வொரு நாளினுடைய அந்த காரியங்கள். இப்போ இயேசுசாமி திடீர்னு மோட்சத்துக்கு விண்ணகத்துக்கு எழுந்தருளி போயிடலை, அவர் எல்லா வழிகளையும் கடந்து தான் அதை போகிறாரு. அப்போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துருக்கிற பல காரியங்கள் இருக்கிற, நம்மளுடைய பாடுகள், கஷ்டங்கள், இந்த துன்பத்தின் வழியாக கடந்து செல்லுது, அதாவது ஃபிடலிட்டி என்று சொல்லுவாங்க, அந்த காரியத்தின் மீது நம்ம ஒரு விதமான அக்கறையோடு கடந்து செல்லுதல், ஒரு விதமான உறுதியோடு கடந்து செல்லுதல், உண்மைத்தனத்தோடு கடந்து செல்லுதல், இப்படி பல்வேறு விதமான நட்பண்புகளோடு நம்ம அந்த காரியத்துக்குள்ளே கடந்து செல்லுது. புலம்பலோடு அல்ல, வேதனையோடு அல்ல, வெறுப்போடு அல்ல. அப்போ இந்த இயேசுசாமி எந்த மனநிலையோடு இந்த சிலுவை பாடுகளை கடந்து சென்றார் என்பதையும் சிந்திக்க அழைக்கிறார். இன்றைக்கி லூக்கா நற்செய்தியாளருடைய நற்செய்தியிலிருந்து இன்றைக்கி நமக்கு வாசிக்கப்பட்ட அந்த ஒரு பகுதி தான் வந்து இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினுடைய அடையாளத்தை உறுதி செய்திருக்கிறது. அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே, அது கண்டினியூஸ் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளும் எதை செய்யணும்னா, ஆசி வழங்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அது வந்து முடிவடைந்த நிலை அல்ல, முடிவுறாத ஒரு நிலையாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பிறருக்கு ஆசி வழங்குவது என்பது நிறைவுறாத ஒரு காரியம். இந்த ஊறுகாய்க்கு சொல்லுவாங்க, ஊறுகாய் வந்து எல்லா இலக்கணத்திலையும் இலக்கணத்தினுடைய எல்லா நிலைகளிலும் அதை வைக்கலாம். ஊறும் காய், ஊறிய காய், ஊறுகின்ற காய் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து எல்லா அந்த இலக்கணத்தினுடைய எல்லா தலங்களிலேருந்து அதை வச்சு பேசுவாங்க. அதே போல் இந்த வார்த்தையை ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அப்படின்னா, இது முடிந்து போன செயல் அல்ல, அல்லது ஒரு எல்லைக்குள்ளே முடிய போகிற செயலும் அல்ல, அது நடந்து கொண்டிருக்கிற காரியம். அப்போ ஆண்டவர் நமக்கு இதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்க, அவர்கள் அவரை வணங்கி விட்டு, அந்த இடத்துல பாருங்க, நல்ல ஒரு அடையாளத்தை பார்க்கணும். யாரை வணங்குறாங்க, இந்த வணங்குதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வணங்கி விட்டு யாரை வணங்குனாங்க, இயேசு என்கிற அந்த உருவத்தை வணங்குறாங்க. இப்போ இயேசு அந்த இடத்துல ஒரு உருவமாக இருந்தவர், அவரைத்தான் வணங்குறாங்க, இயேசுவை வணங்கி விட்டு. இப்போ இன்றைக்கி நாம் கூட நம்மளுடைய ஆலயங்களில் வேறு எந்த அடையாளத்தையும் வைக்கலை, இயேசுவின் அடையாளத்தை வைத்திருக்கிறோம். சிலுவையில் இயேசுவின் அடையாளம். அப்போ அந்த இயேசுவின் அடையாளத்தை சீடர்கள் வணங்கியதை போல் நாமும் வணங்குகிறோம். அப்போது அதுக்கு நமக்கு முழுமையான அதிகாரம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ வணங்கி விட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். சீடர்கள் எங்கே போகிறாங்க, மகிழ்ச்சியோடு, பெருமகிழ்ச்சியோடுன்னு எழுதப்பட்டிருக்கிறார். சாதாரண மகிழ்ச்சி அல்ல. அப்போ இயேசுவினுடைய பிரிவு அவர்களுக்கு வேதனையே கொடுக்கல. இன்றைக்கி நாமெல்லாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடந்து போகிற போது ஒரு வேதனை இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வீடுகளில் பிள்ளைகள் திருமணமாகி போகிறாங்க. நல்ல தாய் தந்தையர் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் கஷ்டம்னு சொல்லும் பொழுது அங்கே புதிய இடத்துக்கு போகிறாங்க, எல்லாம் அழுவாங்க. அந்த வீடுகளுக்கு பெண்களை அனுப்பிவிடும்போது, மறு வீட்டுக்கு அனுப்பும்போது அழுவாங்க, எல்லாம் கதறி அழுது, எல்லாம் கண்ணீர் பிடிச்சி. அப்புறம் பொண்ணு வந்து, அம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, அப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, நான் உன்னோடய இருந்துடுறேன் அப்படின்னா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ரெண்டு அடியை போட்டு நீ போ அப்படின்ருவாங்க. அழுகையெல்லாம் ஒரு பக்கம், அது பாசத்தின் வெளிப்பாடு. ஆனால் அந்த பிள்ளை அங்கே இருக்கக்கூடாது. ஷி ஹேஸ் டு கிராஸ் த்ரூ, அவங்க அதை கடந்து வெளியில் போகணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறைய வீடுகளில் என்ன தவறு நடக்குதுன்னா, அப்படி போகிற பிள்ளைகளை மீண்டும் தன் பிள்ளைகளை மீட்டெடுத்துக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து அங்கே கஷ்டமாக இருக்குது, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுகிற போது, என்ன செய்கிறாங்க, உடனே தன் பிள்ளைகளை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளுகிற ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம். அது கடவுளுடைய செயலாக இருக்க முடியாது. எல்லா நிலைகளிலும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா நிலைகளிலும் அது கடவுளுடைய காரியமாக இருக்க முடியாது. ஆகவே தான் இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு நன்மையான காரியத்திற்காக விலகி செல்லுதல், ஒரு பிரிந்து செல்லுதல் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ கடவுளுடைய இந்த செயல் சீடர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஐயோ யா ஆண்டவர் போகிறீங்க போகாதீங்க அப்படின்னு அழுவலை. அப்போ ஒரு உயர்ந்த காரியம் அதில் இருக்குது அப்படின்னா அவர் அங்கே போய் தந்தையினுடைய முன்னிலையில் உட்கார்ந்து தமக்காக பேச போகிறார் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பிள்ளைகள், ஆவியானவர் அதை உணர்த்தினார். உடனே மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பெரும் மகிழ்ச்சியோடு இவங்கள் எங்கே போகிறாங்க, எருசலேமுக்குள்ளே போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் டிரான்ஸ்ஃபர், எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறது. நம்ம இந்த அருங்குடையிலிருந்து வேறு ஒரு ஊருக்கு போடுகிறோம், பெட்டவாய்த்தலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் என்னை போட்டிருக்கிறாங்க. நான் அதை போக போகிறேன். இந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு. 5ஆம் தேதி புதிதாக பொறுப்பெடுக்கிற தந்தை அமல்ராஜ் அவரிடத்துல பொறுப்புகளை கொடுத்துட்டு நான் விடைபெறப் போகிறேன். இது கேட்குறப்போ எல்லோரும் என்ன, சில பேர்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தம் இருக்க தான் செய்யும், எல்லாருக்கும் இருக்கும், நமக்கும் என்னடா அப்படி வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் நம்ம அடுத்த கட்டமான பணிகளுக்கு நம்ம செல்கிறோம் என்கிற பெரும் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அது எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அந்த இடத்துலையும் கடவுள் நம்மளை கொண்டு போய் ஏதோ ஒன்றை செயல்படுத்த நம்ம அழைத்து செல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்காக நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஃபாதர் இனிமேல் ஆன்லைன் பூசையிலே வரமாட்டார் போல் இருக்குது அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் வராது. ஏன்னா நம்ம ஆன்லைன் மாசஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம். இங்கே இருக்கிறவர்களுக்கு அது கொஞ்சம் சற்று கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம மூஞ்சை பார்த்தவங்க பார்க்க முடியாது. ஒரு சில பேர் சந்தோஷம் கூட படலாம், அப்பா போய் தொலைகிறாண்டா அப்படின்னு கூட சந்தோஷப்படுவாங்க, யாருக்கு தெரியும். நம்ம வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறோம். அப்போ பாருங்கள், ஒரு ஒரு சில நேரத்தில் ஈவன் நம்மளுடைய மக்களும் சரி, பொதுநிலையும் சரி, நம்ம கூட எங்கள் குருக்கள் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்கிற பொழுது அந்த இடத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதை நம்ம பார்த்துருக்குறோம். கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தன்னுடைய தன்னுடைய விருப்பம் இல்லாமல் அங்கே எதுவும் நடக்காதபடி பார்த்துக்கொள்கிற ஒரு வேதனை, அந்த இடத்துல அந்த இடத்தை குழப்பக்கூடிய வேதனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடவுள் அப்படி நமக்கு செய்யலை. கடவுள் எல்லாத்தையும் சுதந்திரமாக கொடுத்துட்டு போகிறார். சுதந்திரமாக கொடுத்துட்டு நீங்கள் செய்யுங்க, பாருங்கள் அவர் என்ன செய்யணுங்கிறத அந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாரு. எல்லா நாடுகளிலும், அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது. இதற்கு நீங்களே சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவர் என்ன செய்கிறாரு, வழி அனுப்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நாமும் கூட நன்மைகள் செய்ய போகிற போது விண்ணேற்றம் என்ற நிலையில் நம்ம அதை அடைய போவது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய அது ஒரு கிஃப்ட் தான். ஆனால் நாம் இப்போ இந்த உலகத்தில் எல்லோரையும் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு உயர்த்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லோரும் சீடர்கள் எல்லோரும் இயேசுவோடு இணைந்திருந்து இயேசுவை என்ன செய்கிறாங்க, வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நாமும் என்ன செய்யணும், நம்மளோடு வாழக்கூடிய பிள்ளைகளை ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையிலிருந்து உயர்த்தி கொடுப்பது கடவுள் நம்மை விண்ணகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்துக்கு வித்திடக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நாம் வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டு செயல்படாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இரண்டு காரியத்தை நம்ம இந்த விண்ணேற்ற பெருவிழாவில் உணர்ந்து கொள்கிறோம். அதாவது சொல்லுவாங்க, ப்ரே அண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, ஓரா எத் லொபோரா அப்படின்னு சொல்லி ஒரு புனிதர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஓரா எத்து லோபரா அப்படின்னா என்ன, ப்ரே அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லும். இயேசு சாமி இதைத்தான் சீடர்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஆவியை நான் தரேன், நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஒருபுறம் ஜெபம், ஒருபுறம் செயல்பாடு. இதுதான் கத்தோலிக்க திருஅவையினுடைய அந்த புரிதல். கடவுளிடமிருந்து திருஅவை புரிந்து கொண்டது செயல்பாடு இதுதான். இன்றைக்கி ஒருபுறம் இன்றைக்கி நிறைய திருச்சபைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு குழப்பமான ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தராங்க. நீ ஜெபம் பண்ணால் போதும், நீ நம்பினா போதும், இல்லை ப்ரே அண்ட் ஒர்க், இரண்டுமே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு காரியம். போய் வேலை செய்யுங்க, போங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஒர்க் அப்படிங்கிறது அவருடைய திட்டத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி 2வது வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை மிக அழுத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மீண்டும் மீண்டுமாய் படித்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். இந்த விலங்குகள் எல்லாம் அந்த அன்றைக்கு நமக்காக பலியிடப்பட்டது நம்முடைய பாவத்துக்காக. ஆனால் இயேசு கடவுள் வந்து தன் மகனை கொடுத்தது எதற்காக, தலைமை ஆண்டவருடைய அந்த அடையாளத்தை இந்த 2வது வாசகம் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது. இவர் என்ன செய்கிறாரு, தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். சொல்லுகிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்தோடு ஆண்டுதோறும் துயகத்தில் செல்வார். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு அடையாளம். ஆனால் இயேசு சுவாமி என்ன செய்தார், அதே மாதிரி விலங்குகளுக்கு பதிலாக தானே என்ன செய்தார், தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தூயகத்துக்குள் இல்லை விண்ணகத்திற்குள்ளேயே போயிட்டார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தினுடைய அடையாளத்திற்குள்ளே போகல, அதை கடந்து அவர் விண்ணகத்திற்குள்ளே போயிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் உடலை நாமும் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உடலை இயேசுவின் உடலாக நீங்கள் மாற்றுகிற போது அந்த அபிஷேகத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறுவீங்க. அப்போ இந்த இயேசுவின் எப்படி இந்த இயேசு அந்த உடலை அபிஷேகத்துக்குரிய உடலாக மாற்றினார், துன்பங்கள் வழியாக துயரங்கள் வழியாக அதை கடவுளுக்கு அதை கொடுத்த விதமாக இன்றைக்கி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்துக்காக போராடுறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்மைக்காக. தீமையினுடைய துன்பத்தை பற்றி நம்ம பேசலை, தீமையினால் விளையக்கூடிய துன்பம் அது கடவுளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நன்மை செய்து துன்புறுகிற பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவின் முன்னேற்றம் ஏதோ அன்று இயேசுவால் நிகழ்ந்தது, நமக்கு அதுக்கும் பெரிய தொடர்பு இல்லை என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. இயேசுவின் முன்னேற்றம்தான் நமக்கு ஒரு எழுச்சியாக இருக்கிறது, அர்த்தம் கொடுப்பதாக இருக்கிறது. இந்த பூமியில் என்னுடைய உடலோடு நான் மீண்டும் எழுந்து நின்று கடவுளுக்கு சான்று பகரப் போகிறேன். இதோ ஆண்டவருக்கு முன்பாக என் உடலோடு நான் நிற்க வைக்கப்பட போகிறேன். அப்பொழுது எனக்காக பேச ஒருவர் இருக்கிறார். அட்வொகேட் என்ற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. அட்வொகேட் என்னென்னா அவர் நமக்காக பேசுகிறவர். ஒரு கேஸ் நடக்குதுன்னா ஒரு லாயர் நமக்காக பேசுவார். அதே போல் தந்தைக்கு முன்பாக நமக்காக பேச போகிற ஒருத்தர் ஒன்றுன்னா அது இயேசு ஆண்டவர் மட்டுமே. அதனால தான் நீங்கள் இயேசு ஆண்டவரை இருக பற்றி கொண்டு, ஆண்டவரே இதோ என்னுடைய காரியத்தை உமக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆலோசனையை பெற்று, ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்று செயல்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே சாட்சியாக இருப்பார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இதோ நன்மைத்தனத்தின் அடையாளமாக, ஆண்டவருடைய கிருபைகளை உணர்ந்து செல்கிற அடையாளமாக, திருவெளிப்பாடு 21:5 சொல்லப்பட்ட இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மையுள்ளவை என எழுது என்று சொன்ன ஆண்டவருக்காக இதோ நீங்களும் புதியன வாக்குகிற அபிஷேகத்திற்குள்ளே நீங்கள் செயல்படுகிற போது ஆண்டவர் உங்களை ஒரு புதிய அபிஷேகமாக அவர் மாற்றி கடவுள் தந்தைக்கு முன்பாக நிறுத்தப் போகிறார். நீங்கள் அப்படி நிற்கிற பொழுது உங்களுக்காக மகனாகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசப் போகிறார். இதைத்தான் விசுவாசத்தில் அறிக்கை செய்கிறோம், இதையே நம்புகிறோம். இந்த நம்பிக்கையை தொடர்ந்து எடுத்து செல்லுங்க. ஆண்டவருடைய பார்வையில் எதுவும் வீணாய் போவதில்லை என்பதை இந்த நாளில் உறுதியாய் உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.